ஓம் சாந்தி. ஜூலை 25, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் சொந்த சரீரம் உட்பட முழு உலகின் சரீரங்களையும் கல்ப விருட்சத்தைப் போல் அனாதியானவை ஆக்குவதற்கே நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நினைவை கொண்டிருப்பதனால் மாத்திரமே உங்கள் சரீரங்கள் அனாதியானவையாகின்றன. நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பீர்கள். கேள்வி: நரகவாசிகளிலிருந்து ஸ்வர்க்கவாசிகள் ஆகுவதற்கான வழி என்ன? இப்பொழுது எவ்வாறு குழந்தைகளாகிய நீங்கள் இந்த வாழ்க்கை தானத்தை பெறுகிறீர்கள்? பதில்: நரகவாசியிலிருந்து ஸ்வர்க்கவாசி ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக மரணிக்க வேண்டும். பாபா கூறுகிறார், நான் உங்கள் அனைவருக்கும் மரணத்தை ஏற்படுத்துவதற்கே வந்திருக்கிறேன். நான் சரீரங்கள் அனைத்தையும் அற்றுப்போக செய்து ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்வேன். இதுவே உண்மையான வாழ்க்கை தானமாகும். இதற்காகவே அனைவருமே அழிந்து விடுகின்ற மகாபாரத யுத்தம் இடம்பெறுகின்றது. இதனால் ஆத்மாக்கள் தூய்மையாகி வீடு திரும்பி பின்னர் ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்கள். பாடல்: தாயே ஓ தாயே, நீங்களே உலகிற்கு பாக்கியத்தை அருள்பவர். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். நீங்கள் ஜெகதாம்பாளின், அதாவது உலகத் தாயின் புகழை கேட்டீர்கள். இங்கே பாரதத்தில் மாத்திரமே ஜெகதாம்பாள் நினைவு கூறப்படுகிறார். ஜெகதாம்பாள் இருப்பதனால் ஜகத்பிதாவும் உலகத் தந்தை இருக்க வேண்டும். சரஸ்வதியே ஜெகதாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். உண்மையில் அவருக்கு ஒரு பெயர் மாத்திரமே இருக்க வேண்டும். உங்களுக்கும் ஒரு பெயர் மாத்திரமே உள்ளது. உங்களுக்கு 2 அல்லது 3 பெயர்கள் இருப்பதில்லை. அவர்கள் ஜெகதாம்பாளை பௌதீக ரூபத்தில் சரீரதாரியாக காண்பிக்கிறார்கள். பிரஜாபிதா, மக்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஜகத்பிதாவும் இருக்கிறார். முழு உலகிற்கும் ஒரு தாய் இருப்பதைப் போன்று முழு உலகிற்கான தந்தையும் இருக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் இருவரும் இங்கேயே இருக்க வேண்டும். அவர்கள் இருவரது பெயர்களும் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அவர்களே மக்களின் தாயும் தந்தையும் ஆவர். மற்றைய உலகத் தந்தை அனைவரினதும் தந்தையான அசரீரியான சிவ பாபா ஆவார். அவருடைய பெயர் பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவன் ஆகும். நீங்கள் வெறுமனே கடவுள் அல்லது பரமாத்மா என கூறக்கூடாது. அவருக்கென ஒரு பெயரும் ரூபமும் உள்ளன. அவர் தந்தையாகிய கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். ஒருவர் ஆத்மாக்களின் தந்தையும் மற்றவர் பௌதீக மனிதர்களின் தந்தையும் ஆவார்கள். அத்துடன் மம்மாவும் உள்ளார். சிவன் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையாவார். அவரே தங்களுடைய தந்தை என ஆத்மாக்கள் கூறுகிறார்கள். இந்த ஆத்மா இந்த பௌதீக சரீரத்தை பெறுவதனால் அவரை பிரம்மா பாபா என கூறுகிறார்கள். ஆகவே இரு தந்தையர்கள் உள்ளார்கள். ஒருவர் சிவ பாபாவும் மற்றவர் பிரஜாபிதா பிரம்மாவும் ஆவர். பிரம்மா சிவ பாபாவின் குழந்தை. ஒருவர் அசரீரியான தந்தையும் மற்றவர் பௌதீக தந்தையும் ஆவார்கள். அசரீரியான தந்தை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மாவை அல்லது சரஸ்வதியை தூய்மையாக்குபவர் என்று அழைக்க முடியாது. அவர்கள் இருவராக இருக்கிறார்கள். ஒரே ஒருவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். அனைவரும் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ஆகவே உங்களுக்கு இரு தந்தையர்கள் உள்ளார்கள். சிவ பாபா படைப்பவர். அவர் புதிய உலகை படைக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக முதலில் பிரம்மாவை உருவாக்க வேண்டும். விஷ்ணுவையோ அல்லது சங்கரரையோ ஒரு பொழுதும் பிரஜாபிதா என்று அழைக்க முடியாது. பிரம்மா மாத்திரமே பிரஜாபிதா என்று அழைக்கப்படுகிறார். சிவபாபா உங்களை பிரஜாபிதா பிரம்மாவினோடாக தத்தெடுக்கிறார். நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள், சிவபாபா இவரில் பிரவேசித்து எங்களை தத்தெடுத்துள்ளார். அவர் ஆத்மாக்களை தூய்மையாக்குகிறார். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்களாகிவிட்டார்கள். இதனாலேயே நீங்கள் தூய்மையற்ற சரீரங்களை பெறுகிறீர்கள். தங்கத்தினுள் வெள்ளி, செம்பு, இரும்பு கலப்படம் கலக்கப்பட்டுள்ளதை போன்றே ஆத்மாக்களினுள் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. ஆதியில் ஆத்மாக்கள் தூய்மையானவர்களாகவும் சிவபாபாவும் வசிக்கின்ற முக்தி தாமத்தில் வசிப்பவர்களாகவும் இருந்தார்கள். இங்கே சிவபாபாவும் பிரஜாபிதா பிரம்மாவும் உள்ளார்கள். ஒருவர் பாப் எனவும் மற்றவர் தாதா எனவும் அழைக்கப்படுகிறார்கள். மனிதர்கள் அனைவரும் சிவனின் குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிவனின் வம்சத்தவர்கள் பின்னர் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆகுகிறார்கள். சிவபாபாவும் தாதாவும் இணைந்துள்ளார்கள். சிவபாபா இவரில் பிரசன்னமாகியுள்ளார். அவர் எங்களை பிராமணர்களாக்கி மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்காக எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தேவர்கள் சத்திய யுகத்தில் வசிக்கிறார்கள். தேவர்களை ஞான கடல்களாகிய தூய்மை ஆக்குபவர்கள் என்று அழைக்க முடியாது. அவர்களை பாபா எனவும் அழைக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது விஷ்ணு பூமியின் அதிபதிகள் ஆகுகிறீர்கள். விஷ்ணுவின் இரு ரூபங்களே லக்ஷ்மியும் நாராயணனும் ஆவார்கள். மக்கள் இதனை அறியார்கள். பக்தி செய்பவர்களுக்கு நிச்சயமாக இரு தந்தையர்கள் உள்ளார்கள். சத்திய யுகத்தில் உங்களுக்கு ஒரு தந்தை மாத்திரமே உள்ளார். அங்கே நீங்கள் கூற மாட்டீர்கள், ஓ பரமாத்மாவாகிய பரம தந்தையே, துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரே வாருங்கள். அங்கே அது தேவர்களின் ராஜ்யம். ஓ தந்தையாகிய கடவுளே விடுதலை அளிப்பவரே என அவர்கள் என்றுமே கூறுவதில்லை. அங்கே அவர்கள் தூய்மையாக்குபவரை அழைக்க தேவை இருப்பதில்லை. ஏனெனில் அங்கே எவரும் தூய்மையற்றவர்களாகவோ அல்லது சந்தோஷம் அற்றவர்களாகவோ இருப்பதில்லை. 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் 1250 வருடங்களுக்கு பின்னர் அங்கே ராமர் சீதையின் ராஜ்யம் இருந்தது. தந்தை உங்களுக்கு இவை அனைத்தையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் சத்திய திரேதா யுகங்களில் 21 பிறவிகளை எடுத்தீர்கள். பாரதத்திலேயே பிராமணர்கள், தேவர்கள், சத்திரியர்கள் போன்றோர் உள்ளார்கள். தந்தை வந்து பழைய உலகை புதியதாக ஆக்குகிறார். அவர் அதனை புத்தாக்கம் செய்கிறார். அவர் உங்கள் சரீரங்களை அனாதியானவை ஆக்குகிறார். அவர் உங்களை அமரத்துவமானவர்கள் ஆக்குகிறார். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை அமரத்துவ பூமியின் அதிபதிகள் ஆக்குகிறார். பாரதம் அமரத்துவ பூமியாக இருந்த பொழுது தேவர்களின் ராஜ்யமாக இருந்தது. ஏனியில் கீழிறங்கிவிட்டதும் நீங்கள் இப்பொழுது மரண பூமியின் அதிபதிகள் ஆகியுள்ளீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் பாரதம். ஆகவே மக்களும் அதிபதிகளே, நீங்களும் எங்கள் பாரதம் என்றே கூறுகிறீர்கள். நாங்கள் பாரதத்தின் அதிபதிகளாக இருந்தோம், ஆனால் நரகவாசிகளாக ஆகிவிட்டோம். தாங்கள் ஸ்வர்க்கவாசிகள் என தேவர்கள் கூறுவார்கள். நீங்களும் ஸ்வர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். 84 பிறவிகளை எடுத்த பின்னர் நீங்கள் நரகவாசிகள் ஆகியுள்ளீர்கள். இங்கே பாரதத்திலேயே சிவபாபா பிறப்பெடுக்கிறார். சிவனின் இரவும் சிவனின் பிறந்த தினமும் நினைவு கூறப்படுகின்றன. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அது எப்பொழுது இடம்பெற்றது என்பதற்கான ஒரு நேரத்தையும் காட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் அவர் தனது தாயின் கருப்பையிலிருந்து பிறப்பெடுத்தார் என அவர்கள் கூறுகிறார்கள். அவர் நிச்சயமாக சத்திய யுகத்தில் தனது தாயின் கருப்பையிலிருந்தே பிறந்திருப்பார். புதிய உலகமான சத்திய யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு இடம்பெறுகிறது. பின்னர் அவர் மறுபிறவி எடுக்க ஆரம்பித்தார். பாபா உங்களுக்கு ஒரு நபரை பற்றி மாத்திரமே கூறுவதில்லை. கிருஷ்ணரின் பூமியே விஷ்ணுவின் பூமியாகும். அரசர்கள் கீழிறங்கும் பொழுது முழு வம்சமும் கீழிறங்குகிறது. அரசர், அரசி, பிரஜைகள் அனைவரும் அதில் உள்ளடங்குகிறார்கள். அது சந்திரவம்ச ராஜ்யம் ஆகும் பொழுது சூரியவம்ச ராஜ்யம் ஏற்கனவே கடந்து சென்று விடுகின்றது. அது சந்திர வம்சத்துக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. பின்னர் வைசிய வம்சம் அதனை பெறுகின்றது. பிராமண குலத்தினராகிய நீங்களே உச்சி கொடுமிகள் என்பதையும், உச்சி கொடுமிக்கு மேலே தந்தை உள்ளார் என்பதையும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். முதலில் நாங்கள் பிராமணர்களாக இருந்தோம். பின்னர் நாங்கள் பாதங்களாகிய சூத்திரர்கள் ஆகினோம். பாதங்களிலிருந்து நாங்கள் உச்சி கொடுமிகள் ஆகுகிறோம். முதலில் சிவபாபாவும் பின்னர் உச்சி கொடுமிகளும் உள்ளார்கள். பாபா எங்களை பிராமணர்கள் ஆக்கினார். நீங்கள் இப்பொழுது பாபா பாபா என சிவபாபாவுக்கு கூறுகிறீர்கள். இவ்விதமாக நீங்கள் பேதர்களும் பேத்திகளும் ஆவீர்கள். நீங்கள் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகளாகிய பிராமணர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் அனைவரும் ஒரேயொரு தந்தையின் குழந்தைகள். சகோதரர்களும் சகோதரிகளும் ஒருவரையொருவர் குற்ற தாக்குதலுக்கு ஆளாக்க கூடாது. பல குழந்தைகள் உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் பாபா என கூறுவதனால் அவர்கள் அனைவரும் தவறானவர்களாக இருக்க முடியாது. அசரீரியான சிவபாபாவும் பௌதீக பிரஜாபிதா பிரம்மாவும் மாத்திரமே அனைவரினதும் பாபு தந்தை ஆவார்கள். அவ்வளவுதான். ஒரேயொரு தந்தையின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் ஆவார்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். எவ்வாறு கணவனும் மனைவியும் தூய்மையாக முடியும்? இதனாலேயே நாடகத்தில் ஒரு நடைமுறை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இங்கே பிரம்மா குமார்களும் குமாரிகளுமே உள்ளார்கள். சூத்ர குமார்களும் குமாரிகளும் இருப்பதில்லை. சீரழிந்த புத்தியை உடைய சூத்திரர்கள் தூய்மையற்றவர்கள். ஏனெனில் அவர்கள் தந்தையை அறிய மாட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஓ தந்தையாகிய கடவுளே. சரி, உங்களுக்கு அவருடைய பணி என்னவென்று தெரியுமா? அவருடைய பெயர், ரூபம், இடம், காலத்தை எங்களுக்கு கூறுங்கள். எங்களுக்கு அவருடைய வாழ்க்கை சரிதையை கூறுங்கள். அவர்கள் இதனை அறியாதுவிட்டால் அவர்கள் நாஸ்திகர்கள் ஆவார்கள். அவர்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியையோ அறியாதிருக்கிறார்கள். இதுவே தூய்மையற்ற உலகமாகும். சத்திய யுகம் தூய உலகமும் கலியுகம் தூய்மையற்ற உலகமும் ஆகும். இவ்வேளையில் அவர்கள் முழுமையாகவே தமோ பிரதானாக உள்ளார்கள். இதுவே ஆள் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலும் ஸ்திதிகள் உள்ளன. துவாபர யுகத்திலிருந்து நரகம் ஆரம்பிக்கிறது. அது தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. பக்தி முதலில் சதோ பிரதானாகவும் கலப்படம் அற்றதாகவும் உள்ளது. பின்னர் அதுவும் சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக செல்கிறது. பக்தர்கள் முத்சந்தியில், அதாவது தீபத்தில், எண்ணெய் போன்றவற்றை ஊற்றி வழிபட்டு விழுந்து வணங்குவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சிவபாபாவை வழிபடுவதற்கும் ஒரு முத்சந்தியை வழிபடுவதற்கும் இடையில் அதிகளவு வேறுபாடு உள்ளது. அது தமோப்பிரதான் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் தண்ணீரையும் வழிபடுகிறார்கள். கங்கையே தூய்மையாக்குபவர் என அவர்கள் கூறுகிறார்கள். தூய்மையாக்குபவர் யார்? எவ்வாறு கங்கை நீர் தூய்மையாக்குபவராக இருக்க முடியும்? அது வெறும் தண்ணீரே ஆகும். தந்தையே தூய்மையாக்குபவர். பாரதத்தில் சிவனின் பிறந்த தினம் கொண்டாடப்படுவதனால் அவர் நிச்சயமாக தூய்மையற்றவர்களை தூய்மையான தேவர்கள் ஆக்குவதற்கு பாரதத்தில் வர வேண்டும். அவர் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்து மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிறார். நீங்கள் இங்கே தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கே வருகிறீர்கள். உங்களுக்கு இரு கரங்கள் இருப்பதை போன்றே அவர்களுக்கும் இரு கரங்கள் உள்ளன. நான்கு அல்லது எட்டு கரங்கள் உடைய மனிதர்கள் எவரும் இருக்க முடியாது. அவர்கள் இல்லற பாதையை குறிப்பதற்கே அந்த அணிகலன்களையும் நான்கு கரங்கள் உடைய உருவத்தையும் காட்டியுள்ளார்கள். லக்ஷ்மி நாராயணனின் பூமியே விஷ்ணு பூமி என அழைக்கப்படுகிறது. வைஷ்ணவர்கள் என்னும் வார்த்தை விஷ்ணு எனும் பெயரிலிருந்தே தோன்றியுள்ளது. தேவர்கள் வைஷ்ணவர்களாக இருந்தார்கள். வல்லபாச்சாரி வைஷ்ணவர்கள் தாவர போசனம் உண்பவர்கள். அவர்கள் விக்காரம் அற்றவர்கள் கிடையாது. அவர்கள் பெரிய தோட்டத்தின் மத்தியில் பெரிய மாளிகைகளில் கூட்டு குடும்பங்கள் வாழ்வதற்கேற்ற மாளிகைகளை கொண்டிருக்கிறார்கள். வைஷ்ணவர்கள் என்பதன் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. விஷ்ணு பூமியில் வசிப்பவர்களே வைஷ்ணவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். தூய்மையானவர்களே வைஷ்ணவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ராதைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் வெவ்வேறான ஆலயங்கள் உள்ளன. அவர்களுக்கு இடையிலான வேறுபாடு என்ன என்பதை பாரத மக்கள் அறியார்கள். ராதையும் ஸ்ரீ கிருஷ்ணருமே லக்ஷ்மியும் நாராயணனும் ஆகுகிறார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. ஒன்று அவர்களுடைய குழந்தை பருவ ரூபமும் மற்றையது அவர்களுடைய முதிர்ச்சி பருவ ரூபமும் ஆகும். லக்ஷ்மி நாராயணனின் குழந்தை பருவத்தின் உருவங்கள் கிடையாது. அவர்கள் லக்ஷ்மியையும் நாராயணனையும் சத்திய யுகத்திலும் ராதையையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் துவாபர யுகத்திலும் காட்டியுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது படைப்பவராகிய தந்தையையும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியையும் அறிவீர்கள். பாபா உங்களுக்கு விருட்சத்தினதும் நாடகத்தினதும் இரகசியங்களை கூறுகிறார். நீங்கள் விருட்சத்தை பார்க்கும் பொழுது சங்கராச்சாரியார் கலியுகத்திலேயே வருகிறார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். சத்திய யுகத்தில் சந்நியாசிகளின் வம்சம் இருக்க முடியாது. அனைவரும் கடவுளின் குழந்தைகளாக இருப்பின் அப்பொழுது அவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கவாசிகளாக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அனைவருமே ஸ்வர்க்கவாசி ஆகுகிறார்கள் என்றில்லை. தேவர்கள் மாத்திரமே அவ்வாறு ஆகுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது பிராமண வம்சமாகி உள்ளீர்கள். பின்னர் நீங்கள் தேவ வம்சம் ஆகுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இளைஞர்களும் முதியவர்களுமாகிய நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இரு சாராரும் கூறுகின்றனர், பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகள். நாங்கள் பிராமணர்கள். இவர்கள் பாப்தாதா ஆதி தேவ் பிரம்மாவும் சிவபாபாவும். நீங்கள் பிரம்மா பாபாவுக்கும் சிவ பாபாவுக்கும் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை அறிவீர்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். நாங்கள் சிவ பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை கோருகிறோம். சிவ பாபாவே எங்களுடைய தந்தையும் தூய்மையாக்குபவரும் ஆவார். அவர் எங்களுடைய குருவும் ஆவார். இது இப்பொழுது சங்கமயுகம். இதுவே தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கான சந்திப்பு மேலா ஆகும். தூய்மையாக்குபவரினோடாக நாங்கள் தூய்மை ஆகுகிறோம். சங்கம யுகத்தில் கடலுடனான ஆறுகளின் சங்கமம் உள்ளது, ஆறுகளின் சந்திப்பு கிடையாது. இப்பொழுது ஞான கடலினதும் ஆத்மாக்களாகிய உங்களினதும் சந்திப்பு உள்ளது. நீங்கள் ஞான கடலிடம் வந்துவிட்டீர்கள். ஞான கங்கைகளாகிய நீங்கள் ஞான கடலிடமிருந்தே வெளித்தோன்றியுள்ளீர்கள். நீங்கள் அனைவரையும் இந்த ஞானத்தினால் நீராட்டி அவர்களை தூய்மையாக்கி அவர்களுக்கு யோகத்தை கற்பிக்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு கடலின் அறிமுகத்தை கொடுத்து அவர்களை இங்கே சந்திப்புக்கு அழைத்து வருகிறீர்கள். இவ்வேளையில் நீங்கள் பிராமணர்கள் ஆகும் பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று தந்தையர்கள் உள்ளார்கள். உங்களுக்கு உங்களுடைய பௌதீக தந்தையும் பிரஜாபிதாவும் சிவபாபாவும் உள்ளார்கள். உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் இரு தந்தையர்கள் உள்ளார்கள். சத்திய யுகத்தில் உங்களுக்கு ஒரு தந்தையே உள்ளார். இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள், என்னுடையவர் ஒரேயொரு சிவ பாபாவே அன்றி வேறு எவரும் அல்லர். உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் உள்ள பொழுதே நீங்கள் என்னுடையவர் ஒரேயொரு சிவ பாபாவே என கூறுகிறீர்கள். அவரின் நினைவின் ஊடாக நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். அவர் உங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் சர்க்குருவும் என்பதை ஆத்மா அறிவார். ஆத்மாக்களாகிய எங்களை திரும்பவும் அழைத்து செல்வதற்கு தந்தை வந்துள்ளார். அவர் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்து எங்களை தூய்மையாக்குகிறார். தந்தை உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கே வந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் மரணத்தை ஏற்படுத்தவே நான் வந்துள்ளேன். ஒரு நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக மரணிக்க வேண்டும். நான் அச்சரீரங்களை அழித்துவிட்டு ஆத்மாக்களாகிய உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வேன். தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு வாழ்க்கை தானத்தை கொடுக்கிறேன். இதற்காகவே மகாபாரத யுத்தம் உள்ளது. அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். வேறு எவ்வாறு என்னால் அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியும்? நான் ஆத்மாக்களை தூய்மையாக்கி அவர்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வேன். அதுவே அமைதி தாமமாகும். சத்திய யுகம் வரும்பொழுது கலியுகம் நிச்சயமாக அழிக்கப்பட்டுவிடும். இதற்காகவே மகாபாரத யுத்தம் மிகவும் பிரபல்யமானது. நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்ற பொழுது சங்கம யுகத்திலேயே அது இடம்பெறுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: ஒன்று, இந்த ஞான கடலில் நீராடி உங்களை தூய்மையாக்குங்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் வசிக்கும் பொழுதும் என்னுடையவர் ஒரேயொரு சிவ பாபாவே அன்றி வேறு எவரும் அல்ல என்பது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். இரண்டு, விஷ்ணு பூமிக்கு செல்வதற்கு உண்மையான வைஷ்ணவர்கள் ஆகுங்கள், அதாவது தூய்மை ஆகுங்கள். நரகத்திலிருந்து மரணித்து உங்கள் புத்தியின் யோகத்தை ஸ்வர்கத்துடன் இணையுங்கள். ஆசீர்வாதம். நிலையான ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருப்பதனாலும் ஒரேயொருவரின் மீது அன்பையும் ஒரேயொருவரின் மீது நம்பிக்கையையும் கொண்டிருப்பதன் மூலமும் சதா தடைகளிலிருந்து விடுபட்டவராகி தீர்வின் ஸ்வரூபம் ஆகுவீர்களாக. வேறு ஒரு நபரோ அல்லது வேறு எந்த ஓர் உடமையோ இவ்வுலகில் இல்லை என உணரும் வகையில் சதா ஒரேயொரு தந்தையின் மீதும் அவரின் பணியின் மீதான அன்பிலும் மூழ்கியிருங்கள். ஒரேயொருவரின் அன்பிலும் ஒரேயொருவரின் மீதும் நம்பிக்கையை கொண்டிருந்து நிலையான ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருக்கின்ற குழந்தைகள் சதா தடைகளிலிருந்து விடுபட்டவர்களாகி ஏறும் ஸ்திதியை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் சாக்கு போக்குகளை தீர்வாக மாற்றுகிறார்கள். அவர்கள் சாக்கு போக்கு கூறுவதன் மூலம் பலவீனமாக ஆகுவதில்லை, ஆனால் தீர்வின் ஸ்வரூபம் ஆகுகிறார்கள். ஸ்லோகம். புகழ்ச்சியின் அடிப்படையில் ஏற்படும் சந்தோஷம் தற்காலிகமானது. அவ்யக்த சமிக்கை. எரிமலை ஸ்திதியிலிருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். உங்கள் ஸ்திதியை நெருப்பை போன்று சக்திமிக்கதாக ஆக்க வேண்டுமாயின் உங்கள் நினைவு தீயை சதா எரிய செய்யுங்கள். இதற்கு இலகுவான வழி உங்களை சதா ஒரு தேரோட்டி எனவும் ஒரு பற்றற்ற பார்வையாளர் எனவும் கருதுவதாகும். ஆத்மாவான நீங்கள் உங்கள் தேரை ஓட்டும் தேரோட்டி ஆவீர்கள். இந்த விழிப்புணர்வு உங்களை உங்கள் சரீரத்தில் இருந்தும் எவ்வகையான சரீர உணர்விலிருந்தும் பற்றற்றவர் ஆக்குகிறது. உங்களை ஒரு தேரோட்டி என கருதுவதால் உங்களால் உங்கள் சகல பௌதீக புலன்களையும் கட்டுப்படுத்த முடியும். உங்கள் மனம், புத்தி, சமஸ்காரங்கள் ஆகிய சூட்சும சக்திகள் ஒழுக்கத்துடன் நிலைத்திருக்கும். ஓம் சாந்தி.